الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله عن ابن عمر رضي الله تعالى عنهما أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الظلم ظلمات يوم القيامة أو كما قال عليه السلام إلا புகழும் புகழ்ச்சிகளும் ஏகவல்லன் சர்வசக்தன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள், துயர்ந்தோர்கள், கியாமத்து நாள் வரை வருகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான், இன்றிலிருந்து ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னாலே இந்த உலகமானது மிக பயங்கரமான இருள் சூழ்ந்த, இருள் கவ்விய ஒரு நிலப்பாகமாகவே உலகில் தென்பட்டது. அதைத்தான் வரலாற்றிலே ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமையின் காலம், மடமையின் காலம், மக்கள் தெரியாமல் அறிவில்லாமல் வாழ்ந்த ஒரு காலம் என்றெல்லாம் உலகத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தினுடைய எல்லா திசைகளுக்குமான ஒரு தீபமாக, ஒரு வெளிச்சமாக, ஒரு சூரியனாக, ஒரு ஒளி விளக்காகத்தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியின் மேற்பரப்பிலே வந்தார்கள். நாம் இப்பொழுது கடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த தங்கையான உயர்ந்த கண்ணியமான இந்த ரபீலனுடைய கடைசி பகுதியினுடைய காலம், ஹஜரத் ரசூலுல்லாஹ் பிறந்த அன்றிலிருந்து இன்று வரை பல அமைப்புகளிலே அன்னவர்களுடைய புகழாரங்கள், அன்னவர்கள் பூமிக்கு மேலே செய்த சொல்லால் வர்ணிக்க முடியாத அளப்பெரும் சேவைகள் எல்லாம் பல வகைகளிலும் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்காக பல அன்னதானங்கள், அதை நினைவு கூறும் முகமாக பலவிதமான அமைப்புகளிலே அந்த நாள் இந்த சமூகம் மறக்கக்கூடாத ஒரு நாள், அன்னவுடைய பிறந்த நாள், இந்த பூமிக்கு மேலால் மக்களால் மறந்திருக்க முடியாத ஒரு உணர்வு பூர்வமான நாள் என்பதை உணர்த்துகின்ற பல்வேறு நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கிறது. எனவே அந்த தலைப்பினுடைய தொடரிலே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நம்முடைய ஜும்மா மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த சமூகத்திற்கு, இந்த சமூகம் தேடிக்கொண்டிருந்த விடியலை, இந்த சமூகம் தேடிக்கொண்டிருந்த ஒரு நிம்மதியை, இந்த சமூகம் தேடிக்கொண்டிருந்த வெளிச்சத்தை எப்படி இந்த உம்மத்திற்கு, இந்த சமூகத்திற்கு ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்ற தலைப்பிலே, இந்த உலகம் இருட்டு என்றால் அதை ஹதீஸிலும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அத்துல்மு துல்மாத்துன் யௌமல் கியாமா, அநியாயம் என்பது கியாமத்துடைய நாளையிலே அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே தலைக்கு மேலால் சூரியன் ஒரு முழமாக வைக்கப்பட்டு நிலமெல்லாம் செம்பு தரையாக மாற்றி ஒவ்வொரு மனிதனும் யானசி என்னுடைய நிலை என்னவாகுமோ என்று கொதித்து எழுந்திருக்கின்ற அந்த கொடூரமான நாளிலே அது அநியாயம், மனிதர்களுக்கு இருளுக்கு மேல் இருளாக வரும் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப எனவே உலகத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியாமத்துடைய நாளையிலேதான் உண்மையான இருட்டு இருக்கிறது, கியாமத்துடைய நாளையிலேதான் நீங்கள் ஒரு கடினமான இருளை சந்திக்க போகிறீர்கள், எனவே அந்த இருள் துளைக்கும் ஒளி ஒன்றிருக்கிறது, அது என்ன என்பதை உலகத்திற்கு அறிமுகம் செய்யத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அதனாலே அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சிராஜம் முனீரா, நாம் அவர்களை ஒரு தெளிவான வெளிச்சமாக, ஒரு விளக்காக, ஒரு வெளிச்சம் தருகின்ற ஒரு தீபமாக, பந்தமாக நாம் இந்த உலகத்தில் அனுப்பினோம் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகம் பல வகையான அடிமைத்தனத்திலே சிக்கியிருந்தது. பெண்கள் அடக்குமுறை, மனிதர்கள் மனிதர்களை ஆளுகின்ற முறை, வலியவர்கள் எளியவர்களை அடக்குகின்ற முறை, பெற்றோர்களின் மீது பிள்ளைகள் தரம் கட்டு நடக்கின்ற முறை, மனைவியர்களை அநியாயமாக வழிநடத்துகின்ற முறை, இப்படி அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் மனிதம் என்ற உயர்ந்த கண்ணியமான கௌரவமான வார்த்தையினுடைய அர்த்தத்தை இந்த பூமிக்கு மேலால் புரிந்து கொள்ளாமல் இருந்த காலத்தில் தான் மனிதன் என்றால் யார், அவனிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய உயர்ந்த அந்தஸ்து அது மனிதம் என்ற, மனிதன் முதலிலே மனிதனாக நடக்க தெரிய வேண்டும் என்ற ஒரு மேலான உயர்ந்த ஒரு கோட்பாட்டை இந்த பூமிக்கு மேலாலே அறிமுகம் செய்தார்கள். பல அடிமை சங்கிலிகளை உடைத்து எறிந்து, பல அடிமை விலங்குகளை தகர்த்தெறிந்து, அடிமை வாழ்க்கையில் தங்களுக்கு தாங்களே பூட்டுட்டுக் கொண்டவர்களுக்கு அந்த பூட்டுகளை எல்லாம் உடைத்தெறிந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு மேலாலே பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள். அங்கே மதீனாவின் சாசனம் என்று ஒன்று எழுதப்பட்டது. அதிலே பலவிதமான இந்த உலகத்திலே அரசியல் யாப்பு என்று எழுதுகிறார்களே, அதெல்லாம் இன்று எழுதுகிறார்கள், அது எழுத்திலே இருக்கும், வாழ்க்கையிலே இருக்க மாட்டாது. ஆனால் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினார்கள், அது இன்று வரை வாழ்க்கையில் இருக்கிறது, என்றும் வாழ்க்கையில் இருக்கணும். கபரிலேயும் அந்த அரசியல் சாஸ்திரம் கேட்கப்படும். கியாமத்துடைய நாளிலும் அல்லாஹு தஆலா மனிதர்களை நிப்பாட்டுவதே. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான கேள்வி கணக்கு என்பது இந்த சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ரசூலுல்லா உணர்த்தி, இந்த மக்களுக்கு இடையில் இருக்கின்ற அநீதி, அநியாயம், அட்டுழியம், அடாவடித்தனம், அட்டகாசம் என்பதை எல்லாம் இந்த உலகத்தில் பெரும் இருள் என்று சொன்னார்கள். அதனாலே நீங்கள் உங்களுக்குள்ளே அநியாயம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நம்முடைய தலைப்பு அநியாயம் என்பது, ஒரு மனிதனுக்கு நாம் இழைக்கின்ற அநீதி என்பது, ஒரு மனிதனோடு நாம் நடக்கின்ற நீதமற்ற தன்மை என்பது, அது கியாமத்தில் எப்படி நம்மை தாக்க இருக்கிறது, உலகத்தில் அதற்கான பதிலை நாம் எப்படி சொல்ல போகிறோம் என்பதைத்தான் இன்று நாம் நம்முடைய ஜும்மாவிலே பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தையை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குதுசியிலே சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, இன்னி ஹரம்து துல்மா அலா நஃப்ஸி, எனக்கு நானே அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறேன். வட்டி எடுப்பதை போல, களவெடுப்பதை போல, விபச்சாரம் புரிவதை போல, இன்னும் ஒருவரின் உரிமையை தன்னுடைய உரிமையாக அப்பட்டமாக அபகரிப்பதை போல அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி ஹரம்து துல்மா அலா நஃப்ஸி, எனக்கு நானே அநியாயம் இழைப்பதை ஹராமாக்கி இருக்கிறேன். எனவே பலா தலாலமு, நீங்கள் உங்களுக்குள்ளே அநியாயம் செய்து கொள்ளக் கூடாது. ஆக அன்பார்ந்தவர்களே, அநியாயம் என்பது அது உலகத்திலே பல தலைப்பிடப்பட்டு உலகத்திலே சொல்லப்பட்டாலும், இந்த அநியாயத்திற்கான அது ஒரு மனிதன் மனிதனுக்கு இழைப்பதாக இருக்கட்டும், ஒரு மனிதன் ஒரு மிருகத்துக்கு இழைப்பதாக இருக்கட்டும், ஒரு மனிதன் ஒரு சின்ன பூச்சி புழுக்கு இழைக்கின்ற அநீதியாக இருக்கட்டும், அதனுடைய விளைவு, அதனுடைய தாக்கம், அதற்கான பதில் இந்த பூமிக்கு மேலே ஒரு வகையாக சொல்ல வேண்டும். இந்த பூமிக்கு கீழே நாம் சென்று விடுவோம் அல்லவா, அதற்கு பின்னாலே இன்னொரு வகையாக சொல்ல வேண்டும். இந்த பூமியிலிருந்து நாம் எழுப்பப்படுவோம் அல்லவா, எழுப்பப்பட்டு அந்த அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நிறுத்தாட்டப்படுகின்ற அந்த நாள் எப்படி தெரியுமா இருக்கும், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஒரே இரத்த கட்டியாக எந்த வயிற்றுக்குள்ளே வளர்ந்து, எந்த வயிற்றிலிருந்து, எந்த இரத்த துளியிலிருந்து ஒரே சகோதரர்களாக வெளிப்பட்டு ஒரே மார்பிலே பாலருந்தி ஒரே மடியிலே வளர்ந்தார்களே, அந்த ஒரு சகோதரன் இன்னும் ஒரு சகோதரனை விட்டு வேகமாக ஓடுகின்ற நாளவு என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே உலகத்திலே ஓடுறார்கள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது ஒரு பயங்கரமான ஓட்டமாக இருக்கும். ஏனென்றால் அது மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யவே மாட்டான், அது யார் யாருக்கு உதவி செய்ய மாட்டான், ஒரு சகோதரன் இன்னும் ஒரு சகோதரனுக்கு உதவி செய்ய மாட்டான். அதைவிட அடுத்து நெருக்கமான ஒரு உறவை எல்லாம் சொல்கிறான், தன்னுடைய தாயையும் தந்தையும் விட்டு ஓடுவார்கள். அந்த நாளில் எதை கண்டு தெரியுமா ஓடுகிறார்கள், அங்கு அவரது அநீதி இழைத்தார், அந்த அநீதியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார், அந்த பிடிக்கப்பட்ட அநீதிக்கு உதவி கேட்டு விடுவாரோ என்பதற்காகவும் ஓடுவார்கள். கணவன் மனைவியை விட்டு, மனைவி கணவனை விட்டு, பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு, பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு ஓடுகின்ற நாளொன்றை சந்திக்கவிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த நாள் வரை இந்த அநியாயம் நம்மோடு நீக்கும். அன்பார்ந்தவர்களே, அநியாயம் செய்தால் அது அழிந்து போவதில்லை, அந்த இடம் அந்த அநியாயத்தை மறந்து போவதில்லை. நாம் இழைத்த மனிதன் தற்காலிகமாக நமக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கின்றான். அதனுடைய உண்மையான நீதிமன்றம் ஒன்று கயாமத்திலே நிறுவப்பட இருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக தெளிவாக மிக அழகாக இந்த சமூகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை சொல்லுவதற்காக அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் உதயமாக்கிய நாள் தான் அந்த ரபீல் அவருடைய 12வது நாளாகும். அதுதான் அவர்களுடைய நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான கருப்பொருள். அவர்கள் புகழப்பட வேண்டும், அவர்கள் பற்றிய நலவுகள் பேசப்பட வேண்டும், ஆனால் அவர்களோடு சங்கமமான அந்த வாழ்க்கையும் நம்மால் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் பூமிக்கு மேலே. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே அது ஒரு சின்ன பிராணிக்கு செய்த அநியாயமாக இருந்தாலும் அது உலகிலும் ஆகிரத்திலும் கியாமத்திலும் மரணத்துக்கு பின்னாலே இருக்கின்ற ஒவ்வொரு செக் பாயிண்ட்களிலும் அதற்கான கேள்வி கணக்கு நிச்சயமாக அல்லாவினால் நிறுவப்படும். ஆக அன்பார்ந்தவர்களே, மிக நிதானமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை உலகத்தில் மிக அழகாக உம்மத்திற்கு விளங்கப்படுத்த வந்தவர்கள் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ்ல எங்களுக்கு தெரியும், இந்த ஹதீஸை பல தலைப்பிலே இந்த மிம்பர் மேடையிலே பலர்களும் பேசுவார்கள், நாமும் பேசியிருக்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒரு நாள் கிட்ட கூப்பிட்டார்கள். அங்கும் இங்குமாக இருந்த சஹாபாக்களை கிட்ட அழைத்து சொன்னார்கள், என்னுடைய அருமை சஹாபாக்களே, நான் உங்களுக்கு ஒரு கடந்த காலத்து நிகழ்வு ஒன்றை சொல்ல போகிறேன், மிக அழகாக கேட்டுக்கொள்ளுங்கள், காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு நிகழ்வை சொன்னார்கள். சஹாபாக்கள் நெருங்கிக் கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை அழகாக செவிமடுக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முற்காலத்திலே பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த காலத்திலே ஒரு பெண்மணி வாழ்ந்தாள். நமக்கும் இன்று உலகத்திலே பல பறவைகளை வளர்ப்பதிலே பல மிருகங்களை வளர்ப்பதிலே ஒரு பொழுதுபோக்கான ஒரு சந்தோஷமான உலராகத்தான ஒரு நிகழ்வு இருப்பதைப் போல காலம் காலமாக மனிதர்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த வளர்ப்பு முறைகளிலே வீட்டு வாழ் பிராணிகளை வளர்ப்பதிலே அல்லாஹ் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தியிருந்தான். அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு பெண்மணி இருந்தால் அவள் இரவெல்லாம் வணக்கங்களிலே ஈடுபடுவாள், பகலெல்லாம் இவாததால் நோன்பு நோற்பதிலே அவள் ஈடுபடுவாள், தனக்கு கிடைக்கின்ற பொருள்களின் சில பகுதிகளை சதக்கா செய்து கொள்வாள். அல்லாஹ்வோடு மிக நெருக்கமான ஒரு பெண்மணியாக இருந்தாள். ஆனால் அவளுக்கு மிக பிரியமாக உலகத்தில் இருந்த ஒரு செயல்களில் பலவைகளை அவள் பிரியமாக ஆக்கிக் கொண்டாள். அதில் ஒரு பிரியமான செயல்தான் அவள் பூனையை வளர்ப்பாள். பூனை வளர்ப்பது எப்படி? நம்முடைய ஊர்களிலே எல்லாம் ஆடு வளர்க்கிறார்கள், மாடு வளர்க்கிறார்கள், நாய் வளர்க்கிறார்கள், அன்பார்ந்தவர்களை லவ் பேர்ட்ஸ் வளர்க்கிறார்கள், இன்னும் பல பல பறவைகள் மிருகங்கள் வளர்க்கப்படுகின்றன. சில பிராணிகள் அணில் போன்ற சில பிராணிகளும் வளர்க்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படியாக அவளுக்கு அந்த பெண்மணிக்கு மிக பிரியமான ஒரு பிராணியாக பூனை இருந்தது. அதை அவள் வளர்த்து வந்தாள். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அந்த வளர்த்து வந்த அந்த பெண்மணி அவள் எங்காவது பயணம் செல்வதாக இருந்தால் அந்த பயணத்தின் போது அவள் என்ன செய்வாள்? அந்த பூனையை அவிழ்த்து விடுவாள். நீண்ட பயணமாக இருந்தால் அல்லது கிட்ட பயணமாக இருந்தால் அதற்கு அவள் உணவு பரிமாறுவாள், தேவையான உணவுகளை வைப்பாள், திரும்ப வந்து அவிழ்த்து விடுவாள். இது அவளுடைய நாளாந்த அன்றாட அவளுடைய பயணங்களின் போது உள்ளூரின் போது அந்த பூனையினோடு நடந்து கொண்ட முறை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு நாள் அவள் பயணம் கொண்டு போனாள். அது மிக நீண்ட பயணமாக இருந்தது. கட்டிய பூனையை அவிழ்க்க மறந்து விட்டாள், அதற்கு உணவும் வைக்க மறந்து விட்டாள். அதற்கு அவள் உணவு பரிமாறி அதனுடைய பசியார் அவள் வழிவகை செய்யவும் இல்லை, அல்லது அவிழ்த்து விட்டு தன்னிச்சையாகாது தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள அவள் அனுமதி வழங்கவும் இல்லை. எனவே அவள் திரும்பி வரும் பொழுது அந்த பூனை இறந்து விட்டது. அன்றிருந்த நபிக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், அவளை அல்லாஹு தாலா மிக கடினமாக வேதனை செய்வான். இன்னொரு வாயத்திலே அவள் நரகத்திற்கு அனுப்பப்படுவாள் என்ற வகையை அல்லாஹ் அனுப்பினான் என்றதை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு பூனை தான், அதற்கென்று ஒரு உரிமை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி சொல்லுகிறார்கள். அதன் மீது அநியாயம் செய்யப்படக்கூடாது. அது வளர்க்கப்படுவதாக இருந்தால், அது வளர்க்கப்பட வேண்டும் என்றால், அது முறையாக அதற்கென்று இருக்கின்ற தன்னிச்சையான உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒரு பூனை வளர்க்கப்பட வேண்டும். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் தோன்றிய காலம் பூனையோடு மக்கள் தவறாக நடந்து கொண்ட காலம் அல்ல. அது மனைவியோடு மனிதர்கள் சரியாக நடக்க தெரியாத காலம், பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க தெரியாத காலம், மனிதன் மனிதனை அடக்கி ஆளுகின்ற, மனிதன் மனிதனை அடக்குமுறையில் வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான காலத்தில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹ் வந்து இது அநியாயமாகும், எனவே அநியாயத்தை களைந்து கொள்ளுங்கள், மனைவியோடு முறையாக நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களோடு முறையாக நடந்து கொள்ளுங்கள், பெண்ணியம் என்ற உயர்ந்த பெண்ணுடைய அந்த உரிமைகளை நீங்கள் அழகாக மதித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றுதான் அன்பார்ந்தவர்களே உலகத்திலே பெண்கள் சம உரிமை கேட்கிறார்கள். எதற்கு சம உரிமை கேட்கிறாக தெரியுமா? நீ கார் ஓடுவது போல நானும் ஓட வேண்டும், நீ ஆபீஸ்லே தொழில் புரிவது போல நானும் தொழில் புரிய வேண்டும், நீ யூனிவர்சிட்டியிலே அரட்டை அடிக்கிறியா நானும் அதே போல அரட்டை அடிக்க வேண்டும், எனவே இதற்கு எனக்கு உரிமை இல்லையா, பெண்ணுடைய உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது உரிமை என்றால் என்ன என்றே தெரியாத படித்த முட்டாள்களுடைய அந்த உரிமை கோரலாகும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதற்கு பேர் உரிமையே கிடையாது. உரிமை என்றால் அவள் அழகாக வீட்டுக்குள் இருக்க அவளை இழுத்து வெளியே யார் தள்ளுகிறார்களோ அது உரிமை மீறலாகும். ஒரு பெண் தன்னுடைய மானத்தை உரிமையான என்னுடைய கணவனுக்கு மட்டுமே அது சொந்தமானது, அதை ஆடையிட்டு திரையிட்டு நான் மூடிக்கொள்ளுவேன் என்று ஒரு பெண் சொல்ல அந்த ஆடையை திறந்து அவளின் மானத்தை வெளியே கொண்டு வருகிறாரே அதுதான் உரிமை மீறலாகும். அன்பார்ந்தவர்களே இதற்கு பேர் சம உடைமையும் கிடையாது, இதற்கு பேர் உரிமை மீறலும் உரிமைகளை பறிப்பதும் கிடையாது. இது பிழையான கருத்தாகும். இதுதான் அந்த ஜாஹிலியத்திலே செய்யப்பட்ட வேலை. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஜாஹிலியாவுடைய காலத்திலே அறியாமை காலத்திலே மடமை காலத்திலே இந்த உலகமே ஆட்சி செலுத்துவதற்கு தகுதியற்ற ஒரு சமூகம் என்று தள்ளப்பட்ட அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததே இவர்கள் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவர்கள், நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறீர்கள், இவர்கள் மறைந்து வாழ வேண்டியவர்கள், இவர்களை திட்ட தெளிவாக வெளியிலே அலங்காரமற்ற அலங்காரமான ஆடையின் மீது நடமாட விட்டிருக்கிறீர்கள், இவர்கள் இது போன்ற விழாக்களுக்கெல்லாம் வந்து ஆண்களுக்கு முன்னால் நடக்க வேண்டியவர்கள் அல்ல, மறைந்திருந்து கணவனின் கண்ணியங்களை காக்க வேண்டியவள், எனவே இவர்களுக்கு இந்த உரிமை இருக்கிறது என்பதைத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்க வந்தார்கள். அதைத்தான் இன்று திரும்ப நாகரிக போர்வையிலே படித்தவர்கள் என்ற போர்வையிலே அறிவாளிகள் என்ற போர்வையிலே சம உடைமை என்ற கருத்து வாதத்திலே இன்று சமூகம் அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் மக்கள் அறிவாளியான காலம், அறிவு உச்சநிலை அடைந்த காலம் என்று சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே அறிவை உளமாக்க சொல்லுவார்கள், ஒரு நெட் இருக்குது பாருங்க, ஒரு நெட் அதற்கு திரட்டிக்கும், அது அளவோடு சுற்றினால் அந்த திரட்போ எந்த இடத்தில் முடிய வேண்டுமோ அந்த இடத்தில் முடியும். அது முடிந்ததன் பின்னாலும் அது இன்னும் கூடுதலாக சுத்தப்பட்டால் திரட்டடிபட்டு சும்மா சுத்த ஆரம்பிக்கும். இன்று உலகம் சும்மா சுத்துகிற காலம். அன்று அறிவில்லாமல் அப்படி செய்தார்கள், இன்று அறிவு இருக்கிறது என்ற போர்வையிலே இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இந்த சமூகத்தில் இந்த அடிமை வாழ்க்கையில் இருந்து பெண்களை ஆண்களை விடுதலை செய்வதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்ட பெரிய தலைப்பு தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லி சொன்னார்கள், எனக்கு நான் அநியாயம் செய்வதையே தடை செய்திருக்கிறேன், ஹராமாக்கி இருக்கிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகள் உங்களுக்கு அமானிதம் துரோகம் செய்யாதீர்கள், வீட்டுக்குள்ளே வைத்து வளர்த்துக் கொள்ளுங்கள், அவள் பெரிய பிள்ளையாக ஆகிவிட்டாளா, பூ பெய்து விட்டாளா, வீட்டுக்குள்ளே மறைந்து வாழ வேண்டிய வயது நிலையை அடைந்து விட்டாளா, அழகிய ஆணை பார்த்து திருமணம் செய்து வையுங்கள், திருமணம் தாமதமாகிறதா, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய புத்திமதிகளை சொல்லி அவளுக்கு ஒரு திருமணம் நடக்கும் வரை உங்களுடைய கரத்தில் பிடித்துக் கொண்டே அவர்களுக்கு நீங்கள் பராமரிப்பு கொடுங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதுக்கு வெளியிலே ஒரு பெண்ணுக்கான கல்வி முறை என்ன என்பதை இஸ்லாம் அளவுகோலாக சில விடயங்களை அளந்திருக்கிறது. ஆக அன்பார்ந்த பல தடவைகள் இந்த மெம்பரில் சொல்லியிருக்கிறோம், நாம் கல்விக்கு எதிரானவர்கள் அல்ல, கல்வி தெரியாதவர்கள் அல்ல, படிக்காதவர்கள் அல்ல, படித்தவர்கள் தான், ஆனால் நம்முடைய கல்வி என்ற அந்த திரை எப்படி விழுந்திருக்கிறது என்பதை தான் நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே எனவே இந்த பூனை அதற்கு தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, சக்காத் கிடையாது, கணவன் மனைவியுடைய உரிமை கிடையாது, பிள்ளைகள் பெற்றால் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு சட்ட விதிமுறை கிடையாது. அன்பார்ந்தவர்களே இப்படி இருக்கின்ற அந்த பூனை அதற்கு அநியாயம் அளித்திருக்கிறாள் ஒரு பெண், அதனால் அவளுடைய முடிவு அது பயங்கரமான நரகம் என்றால் அல்லாஹ் அமானிதமாக எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தந்திருக்கிறான், நான் அந்த பிள்ளையை முறையோடு சமூகத்தில் வளர்த்தி முறையோடு நான் கொடுக்கவில்லை ஆனால் அதுவும் அநியாயமாகும். அன்பார்ந்தவர்களே இது பூனையோடு மட்டுமல்ல, விளையாட்டிற்காக பரிகாசத்திற்காக ஒரு மிருகத்தோடு நடந்து கொள்ளுகின்ற முறை அதையும் கூட ரசூலுல்லாஹ் அதை மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஒரு நிழலின் கீழே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு ஒட்டகம் நகர்கிறது, ஒரு ஒட்டகம் வந்து சொல்லுகிறது, யா ரசூலல்லாஹ் இந்த மனிதர் என்னோடு முறைகேடாக நடந்து கொள்கிறார், என்னுடைய எஜமான் என்னை வளர்த்தவன் என்னோடு முறைகேடாக நடந்து கொள்கிறான், அதற்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அப்படி என்ன உன்னோட முறைகேடாக நடந்து கொள்கிறான்? அவர் பயணத்திற்காக என்னை பயன்படுத்துகிறார், ஆனாலும் அவருடைய யாராவது நண்பர்களோடு அவர் பேச நினைத்தால் மிக நீண்ட நேரங்கள் பேசுகிறார், ஆனால் நான் நின்று கொண்டே இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனவே என்னை நிப்பாட்டி வைத்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நான் பயணம் செல்வதற்காக பொறிகளை சுமப்பதற்காக இந்த பாலைவனத்தில் நடந்து செல்ல என்னுடைய ரப்பாகி அல்லாவினால் நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் என்னை மிம்பர் மேடையை போல அவர் பயன்படுத்துகிறார். அதற்கு ரசூலுல்லாஹ் அந்த உரிமையாளியை அழைப்பித்தார்கள், சொன்னார்கள், உங்களுடைய இந்த மிருகமான வாகனங்களை, அந்த காலத்துடைய வாகனங்கள் மிருகங்களாக இருந்தது, எனவே எந்த மிருகங்களை வாகனங்களாக பயன்படுத்துகிறீர்களோ அதை மிம்பர் மேடைகளைப் போல பயன்படுத்தாதீர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்த மிருகம் என்பதற்காக, எனவே மிருகம் என்பதற்காகவே அதற்கு அப்படி நாம் செய்யக்கூடாது என்றால் நம்முடைய மனைவியோடு, நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய உடன்பிறப்புகளோடு, அண்டை வீட்டார்களோடு, தொழிலாளி முதலாளியோடு, முதலாளி தொழிலாளியோடு நடந்து கொள்ளுகின்ற விதங்கள் சுபஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ஒரு கென்யாவை சேர்ந்த சகோதரர் அவருடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர் தன்னுடைய பாடசாலை காலங்களில் எல்லாம் அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு பெரிய தொழிலதிபருடைய குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு ஆண்மகன், அதனாலே வசதி, வாய்ப்பு, செல்வம், வாகனம், நினைத்த இடத்திற்கு பயணம் செய்வதற்கான விதவிதமான வாகனங்கள், நினைத்த போதெல்லாம் உடை அணிய, உண்பதற்கு, பயணம் செய்வதற்கு செலவழிக்க பணங்கள் தாராளமாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன், ஒரே ஒரு மகன் என்பதனால் பாடசாலை காலத்தில் இருந்து அவர் சின்ன பராயம், அதற்கு பின்னால் இளமை பருவத்தை எட்டி பிடிக்கிறார். அந்த காலம் வரை கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயதை கடந்து விட்டார். அவர் எல்லா விதமான பொழுதுபோக்குகளிலும் ஈடுபடுவார். அவருடைய மிக சிறந்த ஒரு பொழுதுபோக்கு தான் கென்யா பல சிறு ஆறுகளை கொண்ட அப்பிரதேசமாக இருக்கிறது, எனக்கு தெரியும். அன்பார்ந்தவர்களே, அங்குமிங்குமாக ஆறுகள் கிளையிட்டு போகும். அந்த ஆற்றினுடைய இரு பிற மருங்கிலும் ஓரத்திலும் நிறைய மரங்கள் வளர்ந்திருக்கும். எனவே அந்த மரத்தை தன்னுடைய இருப்பிடமாக பயன்படுத்தி அந்த ஆறுகளில் எல்லாம் மீன் பிடிப்பது, தன்னுடைய நண்பர்களோடு, கூட்டாளிகளோடு மீன் பிடிப்பதுதான் இவருடைய தொழில். அதனால் நீண்ட காலமாகவே அவருடைய இளமை மீன் பிடிப்பதிலும், இரவானால் வேறு வேறு கலியாட்டங்களிலும் கலந்து கொண்டு செல்கிறது. ஆனால் அவர் இஸ்லாமியன் என்பதால் அவ்வப்போது சில இஸ்லாமிய உணர்வுகளை அவருக்கு நினைவூட்டுகின்ற சில நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அவருடைய இளமை அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இப்படியே தன்னுடைய 20 வரை அவர் கடந்து சென்று விட்டார். அவருடைய 20 அடைந்த நேரத்திலேதான் மஸ்ஜிதிலே ஒரு தொழுகைக்காக அவர் சென்றிருந்தார். அதுவும் ஒரு ஜும்மாவுடைய தொழுகை. அந்த தொழுகையிலே சில மனிதர்களை சந்திக்கிறார். நாம் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் ஜமாஅத்திலே வந்த மக்களை சந்திக்கிறார். அவர்கள் அந்த வாலிபருடைய அந்த துடிப்பு, வேகம், அவருக்காக இருக்கின்ற நண்பர் கூட்டம் அவைகளை பார்த்து இவருடைய ஒரு வீருடைய மாற்றம் மக்களுக்கு நலவாக இருக்குமே என்ற எண்ணத்தில் அவரோடு கதை கொடுத்தார்கள். ஆனால் அவருக்கு கதைப்பதற்கு நேரமில்லை. அவருடைய வீட்டுடைய அட்ரஸை தெரிந்து கொண்டார்கள். பல தடவைகள் வீட்டுக்கு இவர்களுடைய பயணம் நடந்தது. அல்லாஹு தாலா அந்த இருட்டாக பூட்டி கிடந்த அந்த இருள் நிறைந்த அந்த உள்ளத்தை திறக்க அல்லாஹ் சில நல்ல மனிதர்களை அல்லாஹ் பயன்படுத்தினான். அவருடைய 20 அல்லாஹ் ஒரு உள்ளத்தினுடைய ஒரு கதவை திறந்து விடுகிறான். அதுதான் வீணான பொழுதுபோக்கு, இந்த வீணான களியாட்டங்கள், இதனால் என்னுடைய பண விரயங்கள், என்னுடைய பெற்றோர்கள் சிரமத்தோடு சம்பாதித்த பணங்கள், என்னால் ஊதாரியாக்கப்பட்ட முறைகளை எல்லாம் அல்லாஹ் சில நொடிப்பொழுதுகளிலே உள்ளத்தில் பாரமாக போட அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சத்துக்கு வருகிறது. நாளடைவிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதராக, மக்களால் வியப்புடன் தாக்கப்படக்கூடிய இவரா இவர், இப்படி உள்ளவரா இவர் என்று அந்த தெருவில் பேசப்படுகின்ற ஒரு சிறந்த வாலிபராக ஆகிறார். அப்படியே 5 கடக்கிறது. 25 அடைகிறார். அவர் தொழிலதிபருடைய மகன் என்பதால் பல இடங்களிலும் அவருக்கு பெண் கேட்டு வந்தார்கள். ஆனாலும் அவர் இந்த தன்னுடைய கடந்த காலங்களில் அல்லாஹ்விற்கு செய்த மாறுபாட்டிற்காக, அவர் பிராயசித்தம் தேடுவதற்காக, தௌபாவாக அவர் முடிவு செய்தார், இந்த கிராமத்தில் இருக்கின்ற, அதாவது என்னுடைய நான் இருக்கின்ற நகர்ப்புறத்துக்கு வெளியே இருக்கின்ற ஒரு கிராமத்தில் ஒழுக்கமுள்ள, மார்க்கம் தெரிந்த, அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற ஒரு பெண்ணை என்னுடைய வாழ்க்கையிலே துணைவியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக என்னுடைய பெற்றோர்களுக்கு தடையாக இருக்க மாட்டார்கள், ஏனென்றால் நான் ஒரே ஒரு ஆண் பிள்ளை, இந்த சொத்துக்களுக்கு வாரிசு நான் மட்டும்தான் என்று ஒரு முடிவிலே அவர் தேடினார். அவருக்கு தகவல் ஒன்று கிடைத்தது. குர்ஆனை மனநமிட்ட, அல்லாஹ்வோடு மிக தொடர்புள்ள ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாள். அவள் அந்த ஊரிலேயே மிக சாலிஹான, தக்வா உள்ள பெண்ணாக பேசப்படுகிறாள் என்ற உடனேயே இவர் அங்கு பொன் கேட்டு சென்றார். இவரது தொழிலதிபருடைய மகன் மிக செல்வ நிலையில் வளர்ந்தவர் என்பதனால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இவருக்கு பெண் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இருந்தாலும் அவரை பற்றி அந்த கிராமத்தில் அந்த நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் திருத்தம் அவர் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை எடுத்து சொல்லியதன் அமைப்பில் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அவருக்கு பெண் கொடுக்க சம்மதிக்கிறார்கள். திருமணம் நடக்கிறது, மிக எளிமையான தோரணை அந்த திருமணம் நடக்கிறது. அதற்கு பின்னாலே அல்லாஹ் அவருடைய மேலான உயர்ந்த அரசாங்கத்தினுடைய முடிவின் பிரகாரம் 10 மாதத்திலே அல்லாஹ் ஒரு குழந்தை கொடுக்கிறான். அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அவர் திருமணமானதற்கு பின்னாலே அவருடைய தந்தை தொழிலுடைய பொறுப்புகளில் பலரை அவருக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவர் பல ஊர்களுக்கு பயணம் செய்வார், பல பிரதேசங்களுக்கு பயணம் செய்வார். அவர் நிர்பந்தமாக ஒரு பயணம் செய்திருக்கிறார். அந்த பயணத்தின் போதுதான் இந்த குழந்தை பிறக்கிறது. அவர் ஒரு வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார், அப்பொழுதுதான் இந்த குழந்தை பிறந்த செய்தி அவருக்கு கேள்விப்படுகிறது. சந்தோஷம் தாங்க முடியவில்லை, உடனடியாக தன்னுடைய பயணத்தை அதோடு இடைநிறுத்தி தன்னுடைய குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேராவலில் அவர் வந்து கொண்டிருக்கிறார். குழந்தை பற்றிய செய்தியை அடிக்கடி அந்த தகவலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் வந்து இறங்கிய உடனே தன்னுடைய கண்ணுக்கு பட்ட ஒரு மனிதருக்கு தன்னுடைய கையில் இருந்த பணத்தை எல்லாம் சதக்காவாக அள்ளி கொடுத்தார். ஏன், வாழ்க்கையில் எங்கோ இருந்த எனக்கல்லா ஒரு சாலிகான பெண்ணின் ஊடாக ஒரு ஆண் குழந்தை எல்லாம் பிரசவிக்க செய்திருக்கிறான் என்று அந்த பேராவலிலே வீட்டுக்குள்ளே வருகிறார். ஆனால் அங்கு நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கிறது. அவர் சந்தோஷமாக இருக்கிறார், ஆனால் அவருடைய பெற்றோர்கள் அழுத முகத்தோடு இருக்கிறார்கள். மனைவியும் அழுத குரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. சூழ உள்ளவர்களுடைய முகங்கள் எல்லாம் வாடி இருக்கிறது. பலரிடத்திலே அந்த நொடிப்பொழுதிலேயே மனைவி ஏதாவது ஆகிவிட்டதா, பிள்ளை மரணித்து விட்டதா, அல்லது ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கிறதா, என்னமோ எல்லாம் சிந்தித்து முடித்து விட்டார். ஆனால் அவர் உள்ளுக்கு சென்று அங்கு பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரிய தூய்மையானவன். அவருடைய படைப்பு அவனுடைய படைப்புக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அவன் எது ஒன்றை செய்தாலும் அதில் மிகப்பெரிய கயிறுகளை முடிவு செய்திருப்பான். அதில் யாரும் குறை காண முடியாது. அது குறையாக இருந்தாலும் அதிலே அல்லாஹ்வுடைய நிறைவு ஒன்றிருக்கும் என்ற சுபஹான் அல்லாஹ் பார்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவருடைய அந்த பிள்ளையினுடைய ரெண்டு கண்களும் இருக்க வேண்டிய இடத்திலே கண்ணை காணவில்லை. எப்படி நம்முடைய இந்த சொக்கை அப்படி இருக்கிறதோ அதே போல நிமை இருக்கிறது, கண் கிடையாது, ரெண்டு கண்ணுமே இல்லை. சுபஹான் அல்லாஹ், கண்ட மாத்திரத்திலே அதிர்ந்து விட்டார். அவருடைய உதிரங்கள் எல்லாம் உறைந்ததைப் போல ஒரு கணம் அவரால் நான் உயிரோடு இருக்கிறேனா என்று கூட அவரால் தொட்டு பார்த்து உணர வேண்டிய அளவிற்கு திகைத்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தொடர்புகள் ஏற்பட்ட ஒரு வாலிபர் என்பதாலும் ஒரு அல்லாஹ்வுடைய சவகாசத்திலே வளர்ந்த அந்த சுஹபத்திலே அல்லாஹ்வுடைய சுஹபத்திலே வளர்ந்த ஒரு பெண் என்பதால் இதை அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு என்று புரிந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உள்ளம் பொருந்திக் கொண்டாலும் முகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிரிப்புகள் எல்லாம் அவருடைய குடும்பத்திலே கலைந்து போய்விட்டது. சிரிப்புக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. சிரிப்பு என்று ஒன்று தெரியவில்லை. இப்பொழுது இப்படியாக பல நாட்கள் நகர்ந்து போகிறது. இரண்டு பேரும் பேசி கலைத்துக் கொள்வார்கள், ஆனால் அல்லாஹ் இதனுடைய முடிவை எப்படி வைத்திருக்கிறான் என்று பாருங்கள் என்று தங்களுக்குள்ளே அதை ஒரு அல்லாஹ்வினுடைய முடிவாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, 3 வருடங்கள் கடந்து விட்டது. இன்னொரு குழந்தை பெறுவதில் அவர்களுக்கு பயம் உண்டாகி இருக்கிறது. அடுத்த குழந்தையும் இப்படி கிடைத்து விடுமோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த நேரத்திலேதான் கணவனும் மனைவியுமாக பல தொழுகைகளுக்கு பின்னாலே, சதக்காக்களுக்கு பின்னாலே, அல்லாவிடத்திலே கெஞ்சுதலுக்கு பின்னாலே, அன்பார்ந்தவர்களே, இவர்கள் இன்னொரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று முடிவுக்கு வருகிறார்கள். இதற்கிடையிலே பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இதற்கு மாற்று வழி இருக்கிறதா, கண்ணை திறக்க வழி இருக்கிறதா, சதை இருக்கும் இடத்திலே கண்ணை கொண்டு வர வழி இருக்கிறதா என்று எல்லா வைத்தியர்களையும் நாடினார்கள். எல்லா வைத்தியர்களும் சொன்ன ஒரே பதில், இது பிறவியிலே ஏற்பட்டிருக்கிறது, இதற்கு யாரும் உலகத்தில் வைத்தியம் செய்ய மாட்டார்கள் என்று ஒரு முடிவு செய்து விட்டார்கள். 3 வருடங்கள் அன்பார்ந்தவர்களே, அந்த குழந்தை தத்தி தாவி நடக்கிறது, மணலை மொழி பேசுகிறது, அந்த இனிமையான மொழி காதில் கேட்கிறது. ஆனால் பாவம் அந்த பச்சிளம் குழந்தைக்கு இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காட்சியும் காண்பதற்கு அல்லாஹ் 2 கண்களையும் கொடுக்காமல் பறித்து விட்டான். இனிமையான குரல், அழகாக தந்தை என்று கூப்பிடுகிறது, தாய் என்று கூப்பிடுகிறது. இதை கேட்கும் போது அடி உள்ளத்தில் ஆனந்தமாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளை எங்களுடைய முகத்தை பார்த்துக் கொண்டு பேசவில்லையே என்று அந்த ஏக்கம் அன்பார்ந்தவர்களே அவர்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் பரிகாரமாக, இதற்கெல்லாம் ஈடாக அல்லாஹ் இன்னும் ஒரு குழந்தை தருவான். இன்னொரு குழந்தையை நல்ல குழந்தையாக, இந்த உலகத்திலே எத்தனை ஏழைகள் தன்னுடைய பிள்ளைகளது கண்களை வைத்து என்னுடைய பிள்ளையுடைய கண்ணை பாருங்கள், அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த பாக்கியம் நமக்கில்லையே என்ற ஏக்கத்தில் 2வது குழந்தைக்கு தயாரானார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதே போல 10 மாதங்களுக்கு பின்னாலே இன்னொரு குழந்தையை ஏற்பாடு செய்தான். எந்த மாற்றமும் இல்லை அன்பார்ந்தவர்களே. இரண்டாவது குழந்தையும் அப்படித்தான் கிடைக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் மிச்சமாக இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் பறிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை தவிர அவர்களுக்கு என்று எதுவுமே கிடையாது. இப்பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சந்தோஷம் பறிக்கப்பட்டு பல வகையாக மக்கள் ஒவ்வொரு காரணங்களை சமூகத்திலே சொல்லிக் கொள்கிறார்கள். ஒன்று பிள்ளைகளால் சோதனை, இன்னொன்று மக்கள் ஒவ்வொரு காரணிகளை சொல்லி இதனால் இவருக்கு தண்டனை, இதனால் இவருக்கு தண்டனை, ஒவ்வொன்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இவருடைய தஹஜ்ஜுத் எல்லாம் யா அல்லாஹ், நான் என்ன தவறு செய்தேனோ என்னுடைய வாழ்க்கையில் தெரியவில்லை, இப்படி ஒரு சோதனை, நான் கேள்விப்படாத ஒரு சோதனையை யா அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையாக நீ தந்திருக்கிறாயே என்று எத்தனை தஹஜ்ஜுத்துகள் அவருக்கு தூங்காமலே கழிந்திருக்கிறது. மன அமைதி இல்லாத உணவு, சந்தோஷம் இல்லாத பயணம், காசு பணம் வந்தாலும் கூட அது கல்வி ஏற்றுக்கொண்டு அதை சம்பாதித்து அதை வாழ்க்கையில அனுபவிக்கின்ற நிலை மறந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே ஒரு 6-7 வருடங்கள் கடந்து விடுகிறது. இந்த பிள்ளையும் சின்ன குழந்தையாக இருந்து இப்பொழுது பேச்சை ஆரம்பித்திருக்கிறது. இவர் பல வகையாக இதற்கான தீர்வு காண நினைத்தார். அவருடைய உள்ளத்திலே ஒரு தீர்வு படுகிறது. இப்பொழுது இது யாருடைய என்ன தவறோ தெரியவில்லை, என்ன முடிவோ தெரியவில்லை. அந்த குடும்பத்திலே அவர் ஏழை என்பதற்காக திருமணம் செய்தோம். எனவே அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் இப்படி எங்காவது யாராவது இருக்கிறார்களோ தெரியவில்லை. நம்முடைய குடும்பத்தில் அப்படி நாம் யாரையும் கேள்விப்படவில்லை. எனவே இதற்கான ஒரே தீர்வு இரண்டாவது திருமணம் என்று அவர் முடிவுக்கு வருகிறார். அவருடைய பெற்றோர்களுக்கும் அவர் சொல்லிக் கொள்ளவில்லை, இந்த பெண்ணுக்கும் அவர் சொல்லிக் கொள்ளவில்லை. ஒரு தூர பகுதியிலே அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். தொழிலுக்காக போவதை போல போவார். அந்த மனைவியும் தன்னுடைய வாழ்க்கையிலே மனைவியாக ஆக்கிக் கொண்டார். இவளுக்குரிய ஹக்குகளும் நிறைவேற்றப்பட்டது. அல்லாஹு தாலா மறு முடிவுக்கு ஏற்பாடானது. அவளுக்கும் அல்லாஹு தாலா இரண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். அந்த குழந்தை பெரிய எதிர்பார்ப்போடு, பெரிய எதிர்பார்ப்போடு பல நேர்ச்சிகள் பல அமைப்புகளிலே அன்பார்ந்தவர்களே அந்த குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது. சுபஹான ஜல்லவாலா, ஒரு மாற்றம் அந்த குழந்தைக்கு கண் இருக்கிறது, பார்வை கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது அவருக்கு உலகமே ஒரு வித்தியாசமான ஒரு இடமாக தெரிகிறது. வாழ்வதா சாவதா, இது வாழ்க்கையா, இப்படி பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் உள்ளத்தில் கொடுத்த நம்பிக்கை என்ற அந்த ஆகரத்துடைய நம்பிக்கை அது மட்டும் தளரவில்லை. அதனால் அதற்கு பின்னால் உள்ள சகல தஹஜ்ஜுதும் சகல நல்ல இபாதத்துகளிலும் அவருடைய துஆயா அல்லாஹ், இது உலகில் ஒரு சோதனையாக எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் எங்கோ ஒரு தவறு விட்டிருக்கலாம். அந்த தவறுக்கு உலகத்தில் இது சோதனை என்றால் நாளை ஆகரத்திலே யா அல்லாஹ் நீ என்னை தண்டிக்க நாடினால் அது எப்படி இருக்குமோ எனக்கு தெரியவில்லை யா அல்லாஹ். அதனால் இது எனக்கு எதற்கு ஏற்பட்ட சோதனை, எதற்காக கொடுக்கப்பட்ட உலகம் சார் தண்டனை என்று எனக்கு தெரிய வேண்டும் யா அல்லாஹ். அதுதான் அவருடைய முழு துஆவாக கவலையாக இருக்கிறது. ஒரு நாள் உட்கார்ந்திருக்கிறார் தஹஜ்ஜுத்துக்கு பின்னாலே. அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே ஒரு நிகழ்வை போடுகிறார். ஒரு நிகழ்வு, தன்னுடைய கடந்த காலத்திலே அவருடைய பொழுதுபோக்காக மீன் பிடிப்பது இருந்தது. எனவே அந்த மீன் பிடிக்கின்ற அந்த வேளையிலே அவர் தன்னுடைய தூண்டிலை தண்ணீரிலே வீசிவிட்டு அவர் பொழுதுபோக்காக இருப்பார்கள். உடனே மீன் ஒன்று தூண்டிலே படுவதில்லை, அவர் கொஞ்சம் சற்று தாமதமாகும். சில வேளைகளிலே அடித்த கயிறு அடித்ததாக இருக்க காலையிலிருந்து மாலை வரை கூட மீன் படாமல் போகலாம். அப்படி இருக்கின்ற வேளையிலே அவர் பார்ப்பார், அங்கிருக்கின்ற அந்த ஒரு மரத்திலிருந்து இன்னும் ஒரு மரத்திற்கு அணில்கள் தாவி சந்தோஷமாக விளையாடும். சில தாய் அணில்கள் குஞ்சுகளோடு விளையாடுவது, சில பெரிய அணில்கள் சின்ன அணில்களோடு விளையாடுவது. அணில் விளையாட்டே ஒரு அனாதியான பொழுதுபோக்குத்தான். அப்படி அவைகளை தரிசித்துக் கொண்டிருக்கும் அவர் என்ன செய்வார், தன்னுடைய கையிலே இருக்கின்ற எஞ்சிய கயிற்றினால் அந்த அந்த அணில்களை பிடித்து, அதாவது கண்ணி வைத்து பிடித்து அதனுடைய இரண்டு கண்களையும் கலட்டி விடுவார். கலட்டி அதை விடுவார். அது மரத்திலிருந்து மரத்துக்கு பாய்வதாக நினைத்து அது தண்ணீரிலே விழுந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, அந்த தண்ணீரிலே ரத்தம் கலந்து அந்த ரத்தம் தண்ணீரோடு தண்ணீராக மாற முன்னமே அந்த அணில் செத்துவிடும். இதை பார்ப்பதிலே அவருக்கு ஒரு சந்தோஷம். இந்த நிகழ்வு அவருக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் அல்லாஹ்விற்கு ஒரு சுக்குர் செய்து கொள்கிறார். யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு தவறு செய்ததிலேதான் இப்படி ஒரு தண்டனை இன்று அனுபவிக்க எனக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாய். எனவே யா அல்லாஹ், இது போன்ற தவறை இந்த உலகத்தில் யாரும் செய்யக்கூடாது. அநீதி உலகத்தில் அநீதியாக வரும், அநியாயம் உலகத்தில் அநியாயமாக வரும். அன்று உன்னுடைய மேலான படைப்புகள், உன்னுடைய படைப்புகள் எதுவும் நீ வீணாக படைக்கவில்லை. எனவே நீ உன்னுடைய உயிர் பிராணி ஒன்றை ஒரு தேவைக்கு படைத்திருக்க, நான் அதை என்னுடைய பொழுதுபோக்கிற்காக இப்படி பயன்படுத்தினேன் யா அல்லாஹ், அதற்கு இந்த உலகத்தில் எனக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாய் என்று அவர் பகிர்ந்து கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, அணில் தானே, எறும்பு தானே, ஓனான் தானே, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எதிலே அனுமதி தந்திருக்கிறானோ அதில் மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கிறது. வேற எதிலும் நமக்கு உரிமை கிடையாது, எதிலும் நமக்கு உரிமை கிடையாது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த மாதிரியான அநியாயங்கள் பூமிக்கு மேலே நிகழ்வதை தடுக்க ஹஜரத் ரசூலுல்லாஹ் அவதாரம் எடுத்தார்கள். அதுதான் நாம் கொண்டாடி முடித்த அந்த ரபீஉல்அவ்வலுடைய அந்த மாதமாகும். அவர்களுடைய புகழாரங்கள், அவரை பற்றிய நற்செய்திகள், அவர்கள் பூமிக்கு மேலே செய்து முடித்த மோஜிசாத்துகள் என்ற மனிதர்கள் யாராலும் செய்து முடிக்க முடியாத, செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனைகள் பலவைகளை சொன்னாலும் அநியாயத்தை துடை தெரிந்து நீதி நியாயம் என்பதை உலகத்தில் நிலைநிறுத்தாட்ட ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய முயற்சிகள் செய்திருக்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே அநியாயம் எதற்கு செய்தாலும் சரி, யாருக்கு செய்தாலும் சரி, அதனுடைய விளைவு அது பூமிக்கு மேலே இப்படியாக நாம் அனுபவிக்க வேண்டி வரலாம். அது பூமிக்கு மேலே மட்டுமல்ல, அநியாயம் செய்தால் அன்பார்ந்தவர்களே அது கபரிலிருந்து தாக்க ஆரம்பிக்கும், கபரிலிருந்து தாக்க ஆரம்பிக்கும். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாமிய வரலாற்றிலே ஹதீஸ் கலையின் தந்தையாக, ஹதீஸை சமூகத்திற்கு கொடுத்த தந்தை தான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய மகளை தான் சயீத் பின் முஸைப் ரஹ்மஹுல்லாஹ் என்ற மிக முக்கியமான தாபியை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆட்சி கிடைத்த இரண்டாவது வருஷத்திலே தான் அவர்கள் உலகத்திலே பிறக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்திருக்கிறார்கள். உஸ்மான், அதாவது அதுக்கு பின்னாலே வந்த உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு போன்ற இடத்திலே ஹதீஸை எடுத்திருக்கிறார்கள். மிக சிறந்த தாவி, ஹதீஸிலே குரானிலே இது போன்ற என்னென்ன கலைகள் எல்லாம் இருக்கிறதோ மிக சிறந்த ஒரு தாவி தான் சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய அன்றைய மதீனாவிலேயே மிக சிறந்த ஒழுக்கமுள்ள பெண்ணாக பேசப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார்கள். சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளும் குரானை மனனம் செய்தவராக, அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான தொடர்புள்ள பெண்மணியாக இருந்தார். அந்த காலம் தான் அப்துல் மலிக், அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்லக்கூடிய உமையாக்களின் மிக தலை சிறந்த ஒரு ஆட்சியாளர் அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலம் அது. அப்துல் மலிக்கு பல குழந்தைகள் இருந்தார்கள். அதில் மிக முக்கியமான குழந்தைகள் தான் சுலைமான், வலீத், பாத்திமா என்ற ஒரு பெண் குழந்தை. அந்த பாத்திமா என்ற பெண் குழந்தையை தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருமணம் செய்தார்கள். சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பெண்ணிடத்திலே, மகளிடத்திலே இருந்த அறிவு, திறமை, ஆற்றல், அவளுடைய ஒழுக்கம், அவள் தஹஜ்ஜுத்திலே எழுந்து கொள்ளுகின்ற முறை, அல்லாஹ்விடத்திலே அழுகின்ற முறையெல்லாம் மதீனாவிலே மிகப்பெரிய பிரபல்யமாக இருந்தது. அதனாலே வலீத் ஒரு முடிவுக்கு வந்தார், என்னுடைய எனக்கு இவள் மனைவியாக கிடைத்தால் வாழ்க்கை நலவாக இருக்கும். ஏன், அதாவது அப்துல் மலிக்கு பின்னாலே அவருடைய மகன் சுலைமான், சுலைமானுக்கு பின்னாலே வலீது தான் ஆட்சிக்கு வர இருக்கிறார். மிகப்பெரிய அரச பரம்பரை அவர்கள், சொத்துக்களுக்கு பஞ்சமே கிடையாது. முழு உலகத்தின் ஆட்சியும் அதிகாரங்களும் அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. பாரம்பரியமாகவே அவர்கள் ஆட்சியாளர்கள். எனவே வலீது என்ன செய்தார், ஒருவரை தூதுவராக அனுப்பினார் சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே, உங்களுடைய மகளை என்னுடைய வாழ்க்கையிலே மனைவியாக அமைத்துக் கொள்ள எனக்கு விருப்பமாக இருக்கிறது. என்னுடைய பணம், என்னுடைய பலம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய ஆட்சி எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் எங்கு வேண்டாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனாலும் உங்களுடைய மகளுடைய ஒழுக்கம், அறிவு, அவளுக்கு இருக்கக்கூடிய இவாதத்துடைய பேணுதல், இவைகள் எல்லாம் என்னை கவர்ந்திருக்கிறது. ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனவே தாருங்கள் என்றார்கள். சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், உங்களைப் போல ஆட்சியாளர்களுக்கெல்லாம் நம்முடைய மகளை கொடுக்க மாட்டோம் என்றார். சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஏழை தான், ஒரு கஷ்டவாளி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னாலே பெரியோரு அவர்கள் பின்பு ஆட்சியாளர்களாக ஆனார்கள். இருந்தாலும் சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வசதி வாய்ப்போடு இருக்கவில்லை. அவருடைய ஹதீஸ் மஹத்திலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பார்கள். அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி. அன்பார்ந்தவர்களே, அவர் திருமணம் முடித்து தரமாட்டார் என்று சொன்னதுதான் தெரியும். அப்துல் மலிக், சுலைமான், வலீத், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கோபம் கொண்டார்கள். சயீத் பின் முஸைப்புக்கு பல கொலை அச்சுறுத்தல்கள். ஆனாலும் அவர் சொன்னார், என்னுடைய மகளுடைய வாழ்க்கை அல்லாஹ்வோடு தொடர்புள்ளது, எனவே ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே அநீதி இழைப்பார்கள், மக்களோடு சரியாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அதிலும் வலீது போன்றவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியும், என்னுடைய கண்காண வளர்ந்தவர்கள் என்று சொல்லி சயீத் பின் முஸைப் பொன் கொடுக்கவில்லை. இது நடந்து கொண்டிருக்கும் போதே அவருடைய வகுப்பிலே ஒரு மாணவர் நீண்ட நாளாக, ஒரு மாத காலமாக வகுப்புக்கு வரவில்லை, திடீரென வகுப்புக்கு வந்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்டார்கள், உங்களை காணவில்லை ஒரு மாசமா, எங்க போயிருந்தீர்கள்? அவர் சொன்னார், என்னுடைய மனைவி நான் மரணித்து விட்டால், எனவே எனக்கு ஒரு சில குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த குழந்தையுடைய பராமரிப்புகள் இடத்துல இருக்கிறது, அவர் நோயாளியாக இருந்தால் இப்பொழுது பிள்ளைகளை ஒரு அமைப்பிலே நான் அவர்களுக்கான பராமரிப்புக்கு ஏற்பாடு செய்துவிட்டு வகுப்புக்கு வந்திருக்கிறேன் என்றார்கள். இளமையானவர் தான், மனைவி பலாத்தாகிவிட்டார். அவர் சொன்னார், அப்படின்னா நீங்க திருமணம் செய்து கொள்ள இயலுமே, பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு. சொன்னார், நான் ஒரு ஏழை மனிதர், எனக்கு ஒருத்தரும் திருமணம் பேசி தர மாட்டார்கள். ஏற்கனவே நான் இவளை திருமணம் செய்து கொள்வதற்கே மகர் கொடுக்க சிரமப்பட்டிருக்கிறேன். அவர் சொன்னார், உங்களை பாதுகாப்பாக இருக்கும், நான் பேசி தந்தால். சொன்னார்கள், நீங்கள் பேசி தந்தாலும் ஒரு பெண்ணை பாதுகாக்கின்ற அளவிற்கான வருமானம் இடத்திலே கிடையாது, நான் திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே சைதுவின் முசேரம் சொன்னார்கள், என்னுடைய மகளை முடிச்சுக் கொள்கிறார் கேட்டார். வலியது கேட்டு வந்திருக்கிறார், கொடுக்கவில்லை. இந்த மனைவி வபாத்தான இந்த ஏழையான இளைஞருக்கு திருமணம் பேசுகிறார்கள். அவரும் இந்த கிடைத்த வாய்ப்பு சுபஹானல்லாஹ், முழு ஹிஜாஸிலும் பிரசித்தி பெற்ற அறிவாளி சயீத் பின் முசைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய மருமகன் சுபஹானல்லாஹ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய பேரப்பிள்ளை என்று தன்னுடைய வாழ்க்கையில் மனைவியாக கிடைக்காது விடுவாரா, திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடித்து கொடுத்ததுதான் தெரியும், அன்பார்ந்தவர்களே, வலீதுடைய குடும்பம் பழி வாங்கினார்கள். சயீத் பின் முசைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை இல்லாத பல விஷயங்களை அவர் மீது சுமத்தி ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டார் என்று அவர் மீது குற்றச்சாட்டை சாட்டி அவரை சிறையிலே அடைத்தார்கள். இரவெல்லாம் சவுக்காலை அடிப்பார்கள், குளிரான நேரத்திலே நடுப்பாலைவனத்திலே நிறுத்தி குளிரான தண்ணியை மேலே ஊத்துவார்கள். ஈர சாக்கு அதாவது கோழி போன்றதை நனைத்து அவர் மேனியிலே போட்டு விடுவார்கள். மிகப்பெரிய கஷ்டம் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே அவர் என்ன செய்தார், தன்னுடைய மகளை ஒரு அதிகாரிக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு நான் அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன், நீங்கள் யாரும் அநியாயம் செய்யக்கூடாது. வலீத் என்பவர் அன்பார்ந்தவர்களே எப்படிப்பட்ட விவாதத்தில் இருப்பார் என்றால், மகரிபுக்கு பின்னாலே அவர் யாரோடும் பேச மாட்டார், இசாவரை விவாதத்தில் இருப்பார். இரவினுடைய நடுமிசையிலே அவரை யாரும் தூங்கி காண மாட்டார்கள், இரவெல்லாம் வணக்கத்தில் இருப்பார். ஆனாலும் மக்களோடு சரியாக நடந்து கொள்ள, ஆட்சியாளர்களுடைய போக்கே அதுதான், மக்களோடு சரியாக நடக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இருவரும் சரியாக நடக்கவில்லை. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், என்னுடைய மாமா அப்துல் மலிக் மரணித்து விட்டார், சுலைமானுடைய மச்சான் மரணித்து விட்டார், வலீத் சயீத் பின் முசைபுக்கு தண்டனை கொடுத்தாரே அவரும் மரணித்து விட்டார். இந்த மூன்று பேர்களையும் என்னுடைய கரத்தாலேயே நான் அடக்கினேன், நானே கபருக்குள்ளே இறங்கினேன். சுபஹானல்லாஹ், நான் அவர்களுடைய முகத்தை கபனிலிருந்து வெளிப்படுத்தி கிபிலாவின் பக்கமாக நான் வைத்தேன். அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் முடிவு செய்யப்பட்டு விட்டது, அவர்களின் முகம் கிபிலாவுக்கு திரும்பக்கூடாது என்று நான் பல தடவைகள் மூன்று பேருடைய முகத்தையும் கிபிலாவின் பக்கம் வைத்தேன். மூன்று பேருடைய முகமும் கிபிலாவுக்கு எதிர் திசையில் தான் போனது. அன்பார்ந்தவர்களே, உலகத்திலும் தான், கபரிலும் தான், ஆகரத்திலும் தான், மஹ்ஷர் மைதானத்திலும் தான் அநியாயம் இருளாக வரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். உலகத்திலே இவ்வளவு பெரிய ஆட்சியோடு அதிகாரத்தோடு இருந்தவர்கள் இபாதத்திலே பெரிய இடத்திலே இருந்தாலும் கூட மக்களின் உரிமைகளை மீறினார்கள். அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, கபரிலும் இடம் கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் முன்னேறி போனால் கபரே கிடைக்காது. ஃபிரௌனுக்கு கபரு கிடைக்கல, மியூசியம் தான் கிடைச்சிருக்குது. காரூனுக்கு கபரு கிடைக்கல, புதைக்குழி இன்று வரை போய்க் கொண்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற மக்களுக்கு எதிராக. உலகில் யாரெல்லாம் அநியாயம் செய்வார்களோ அது ஒன்று உலகத்தில் தண்டிக்கப்படுவார்கள், இல்லை கபரிலே. அவருடைய முகங்களை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மேலான உயர்ந்த ஆலயம் காபாவின் பக்கம் கூட திரும்ப விட மாட்டான். அப்படி இல்லை என்றால் கபரே கிடைக்காது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள் என்று உணர்த்துவதற்காக உலகில் அவதாரம் எடுத்தவர்கள் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்காக இந்த பூமிக்கு மேலே தோன்றியவர்கள் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெற்றோர்களின் உரிமைகளை பேணுங்கள், பிள்ளைகளின் உரிமைகளை பேணுங்கள், மனைவியின் உரிமைகளை சரியாக நிறைவேற்றுங்கள், அவள் பெண் என்பதற்காக அடக்குமுறை செலுத்தாதீர்கள், அவளிடத்தை வஞ்சிக்காதீர்கள், அவளுடைய சொத்து பத்துக்களுக்காக வேண்டி அவளின் மீது அதிகாரம் செலுத்தாதீர்கள், அல்லது அவளுக்கு இருக்கின்ற உரிமையை விட்டுக் கொடுத்து அடங்கி போவோம் வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு பெண்ணுக்கு என்று சில உரிமை இருக்கிறது, அதற்கு வெளியிலே போனால் அவளை இழுத்து கொண்டு வந்து அல்லாஹ்விற்கு உரியவர்களாக ஆக்குவது கணவனுடைய உரிமையாகும். அவருடைய வீட்டிலே இருக்கிறோம், அவருடைய வாகனத்தை வாங்கிவிட்டோம், அவருடைய கடையிலே தான் வருமானம் ஓடுகிறது என்பதற்காக பெண்களை அவிழ்த்து விடாதீர்கள். பூனையை அவிழ்த்து விட்டால் ஒரு பெண்ணுக்கு நரகம் கட்ட வேண்டிய இடத்தில் கட்டவில்லை, அவிழ்க்க வேண்டிய இடத்தில் அவிழ்க்கவில்லை என்பதற்காகவே அல்லாஹ் நரகம் என்று முடிவு செய்தால் ஒரு பெண்ணை அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறான். அவளை கண்ட இடங்களில் எல்லாம் அவளுடைய விருப்ப பிரகாரம் அலைய விடுவது ஒரு ஆணுக்கு இருக்கின்ற உரிமையை விட்டுக் கொடுப்பதாகும், அமானிதத்திற்கு துரோகம் செய்வதாகும், அநீதிகளைப்பதாகும், அநியாயம் புரிவதாகும். அது மனைவியாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், கட்டுப்பாட்டில் உள்ள சகோதரியாக இருக்கட்டும், நம்முடைய வருமானத்திலே வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு வாழ்கின்ற நம்முடைய தாயாக இருக்கட்டும், இவர்களின் மீதெல்லாம் நமக்கு உரிமை இருக்கிறது. எனவே இந்த உரிமைகள் உங்களுக்குள்ளதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அநியாயம் செய்வாதீர்கள் என்பதை உணர்த்தத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு மேலே வந்தார்கள். ஆக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அநியாயமற்ற வாழ்க்கையும் நீதி நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈந்து கொடுத்த நம்முடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, கல்வியினை கற்றுக் கொடுத்த ஆசான்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், மற்றவர்களால் அநியாயம் இழைக்கப்படுவதிலிருந்தும் நாம் மற்றவர்களுக்கு அநியாயம் இழைப்பதிலிருந்தும் நம்மை நீ பாதுகாப்பாயாக. அநியாயம் என்பது பெரும் இருளாக கியாமத்தில் வரும் யா அல்லாஹ், அதனால் நீதியாக நியாயமாக நடக்கின்ற நல்ல வாழ்க்கையை நமக்கு நீ நசீபாக்குவாயாக. எங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான உலக வளங்களை பயன்படுத்தி அல்லாஹ் நியாயமாக நீதமாக குடும்பங்களோடு மற்றவர்களோடு அண்டை வீட்டார்கள் நடந்து கொள்கின்ற நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு நீ நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். அஹ்லாக் என்ற பூரணமான நற்குணத்தை பூமிக்கு மேலே பூர்த்தி படுத்த வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இறுதி பகுதியில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு அவருடைய நல்ல குணங்களை நசீபாக்குவாயாக, இபாதத்துக்களை நசீபாக்குவாயாக. குறிப்பாக தஹஜ்ஜுத் போன்ற ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பமான அமல்களை நம்முடைய உடம்புக்கு நீ லேசாக்குவாயாக, உள்ளத்துக்கு இன்பமாக்குவாயாக, உடலுக்கு இலகுபடுத்தி தருவாயாக. இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.